ఆమెన్ హల్లెలూయా, ఆమెన్ హల్లెలూయా, మహత్వ సంబరాబరా. ఆమెన్ హల్లెలూయా, జయ జయ ఆనంద స్తోత్రయా.
நேயர்களே, TWR குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
வெற்றி கொண்ட பரிசு, வெற்றி கொண்ட பரிசு, கொடுமே தாழ்த்தை சங்கரித்து முறித்து பக்கத்தான கிறிஸ்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, மகத்துவ சம்பராவரா.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.
நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளிலேயும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் கடந்து வர கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, இதை போலத்தோரு நாளிலே உம்முடைய ஒரே பேரான குமாரன் மரணத்தை ருசித்து உயிரோடு எழுந்ததற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்றுவரே, மரணம் ஒரு முடிவல்ல என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தின எங்கள் அன்பின் கர்த்தாவே, உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்தியமான வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடுத்தார், அவர் உயிரோடு எழுந்தார் என்ற நல்ல செய்தியை உலகமெங்கு மக்கள் கேட்கத்தக்கதாக கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, நீர் சிலுவையிலே சம்பாதித்த வெற்றியை உமை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க கிருபையை தாரும். பாவங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அன்றுவரே, எங்களை சுற்றி இருக்கிற உம்முடைய அன்பை அறியாத எல்லாருக்காக நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்திற்காகவும் மரித்திருக்கிறார் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் குடும்ப உறவிலே சிக்கல்களோடு, பிரச்சனைகளோடு, கசப்போடு வாழ்கிற தம்பதியருக்காக உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நீரே உதவி செய்தலும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க உதவி செய்தலும், எண்டோ செய்த தவறை, எண்டோ சொன்ன ஒரு வார்த்தையை இருதயத்திலே பல நாட்கள் பதுக்கி வைத்து வேதனையை அனுபவிக்காதபடி ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்றுவரே, இந்த நாட்களிலேயும் தேர்வெழுதுகிற மாணவ செல்வங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். யாராவது பயத்தோடு கலக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களுக்கு தைரியத்தை தாரும். ஞாபக சக்தியிலே நான் குறைவாயிருக்கிறேனே என்ற கவலையோடு உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்ப்பார்கள் என்றால் நீர் அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சிறந்த முறையிலே தேர்வெழுதி மேல் வகுப்புகளுக்கு செல்ல கர்த்தர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் பலர் பற்புலதமான வியாபார துறையிலே இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய வியாபாரம் பெரிதாயிருந்தாலும் சரி, சிறிதாயிருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்கியிருந்து அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரத்திலே வளர்ச்சியை தாரும், பாதுகாவலை தாரும், முன்னேற்றத்தை தாரும், சரியான பணியாளர்களை தாரும், பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை கர்த்தர் தருவீராக. உடைய பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை நிறைவாய் தந்து தொடர்ந்து நீர் வழி நடத்தியறலும். இன்னமும் சிறைச்சாலைகளிலே இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் என்னென்ன காரணங்களினாலே அங்கே இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. நீர் கிருபையாய் இறங்கி அவருடைய வாழ்க்கையிலே சீக்கிரமாய் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து குடும்பங்களோடு உமக்கு நன்றி செலுத்த கிருபையை தாரும். அன்றுவரே, தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடி உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்கவும். அன்றுவரே, நீர் அவர்களுக்கு அற்புதமான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அன்றுவரே, இந்த நேரத்திலேயும் சட்டத்துறையிலே பணியாற்றுகிற நீதிபதிகளுக்காக, வக்கீல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கடமைகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கு பயந்து சரியான காரியத்திற்காக உறுதியாய் ஞானத்தோடு செயல்பட நீர் துணை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களுக்கு தேவையான தைரியத்தை தாரும், வழிநடத்தலை தாரும். அப்பா, உம்முடைய நாமத்தை அந்த இடத்திலேயும் மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. இன்னமும் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி லைன்லே வேலை செய்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, சரியான நேரத்திலே வேலை செய்யவும், சரியான நேரத்திலே சாப்பிடவும், சரியான நேரத்திலே தூங்கக்கூடிய அறிவையும் விவேகத்தையும் பொறுப்புணர்வையும் கர்த்தர் தருவீராக. சரீரம் தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வோடு கூட தன்னுடைய பணிகளை திட்டமிட்டு ஞானத்தோடும் விவேகத்தோடும் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்தரலும். அவர்கள் புதிதாய் துவங்குகிற இந்த ஆண்டு புதிய வல்லமை பெற்றுக் கொள்ளும் ஆண்டா இருக்கட்டும், புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் ஆண்டா இருக்கட்டும், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் ஆண்டா இருக்கட்டும். ஐயா, எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வேத வசனங்களை விருப்பத்தோடு ஒவ்வொரு நாளும் தியானிப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் யோவான் எழுதின முதலாவது நிருபம் இரண்டாம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். இந்த இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி எனக்காகவும் உங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்தும், விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளாகிய திருச்சபையின் மக்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை நேசிக்கக்கூடாது என்பதை குறித்தும் சிந்திக்கப் போகிறோம். கர்த்தருடைய குடும்பத்திலே புதிதாக ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வந்த பிள்ளைகள் எப்படி தொடர்ந்து அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாக வாழ முடியும் என்பதை தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்திலே யோவான் கூறுகிறார். நாம் வெளிச்சத்திலே நடப்பதனாலே, தேவனுடைய பிரசன்னத்திலே நடப்பதனாலேயே அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, பாவத்தை அறிக்கை செய்வதனாலே தொடர்ந்து நாம் அவரோடு கூட வாழ முடியும். நாம் வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் இந்த உலகத்திலே பரிபூரணமானவர்கள் அல்ல. எந்த வேளையிலே நாம் தவறிவிட்டாலும் பாவம் செய்துவிட்டாலும் உடனடியாக மீண்டுமாக கர்த்தரிடத்திலே சென்று அதை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் என்பதையும் அறிந்தோம். ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை நமக்காக பரிந்து பேசுகிறவராக பார்க்கிறோம். ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே துவங்கிய செய்தியின் முடிவுரையை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலனின் செய்தியின் சாராம்சம் இதுதான். சுவிசேஷத்திலே அடங்கியிருக்கிற நற்செய்தி என்னவென்றால், நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கும் ஒரு பாவியை இயேசு கிறிஸ்து மேலே வைக்கும் விசுவாசத்தினாலே அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினராக்குகிறார். அப்படி இணைக்கப்படும் ஒருவன் இயேசு கிறிஸ்துவோடு சுதந்திரராயும் உடன் சுதந்திரராயும் மாறுகிறான். இப்படி பிதாவாகிய தேவனோடு ஏற்படுத்தப்படும் உறவானது மிக முக்கியமானது. சரி, இப்பொழுது தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே இயேசு எவ்வாறு உதவி செய்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். வாசிக்கிறேன், 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய பகுதி, பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்பது. அப்போ யோவான் இதை எனக்கும் உங்களுக்கும் எழுதுவதற்கான முக்கியமான காரணம், பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்று விரும்புகிறார். நாம் பாவம் செய்யாமல் இருக்கும்படியாக தேவன் நமக்கு சகல காரியங்களையும் ஏற்படுத்தியிருந்தாலும், அப்படி அவர் தந்திருக்கிற வாய்ப்புக்குள்ளே நுழையும் பொழுது நாம் பரிபூர்ணமானவர்களாக இல்லை. நாம் பாவமே செய்ய முடியாது என்று இந்த வசனம் சொல்லவில்லை. நாம் பாவம் செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எழுதுகிறார். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதாவது அவருடைய வார்த்தைக்கு எப்போதும் நாம் கீழ்ப்படிந்தவர்களாக நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், 1 யோவான் ஒரு குடும்ப நிருபம், அதாவது தேவனுடைய குடும்பத்திலே உள்ள உறவுகளை அது முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறது. இந்த உண்மையை திரும்ப திரும்ப நான் கூறுவதற்கு காரணம், திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒரு சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறார்கள் என்ற சத்தியமானது வலியுறுத்தப்படுகிறது. எபேசியருக்கு அப்போஸ்தலனாய பவுல் எழுதும்பொழுதும் இதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த சத்தியத்தையும் தாண்டி நாம் தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே இன்னும் சற்று ஆழமாக செல்ல வேண்டும். நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நமக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த உறவை குறித்து முக்கியமானதாக கருத வேண்டும். முதலாவதாக பிதாவாகிய தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம் கொண்டவர்களாயிருக்க வேண்டும். இங்கே என் பிள்ளைகளே என்று அவர் சொல்வது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே டெக்னியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் பிறந்த என் சிறு குழந்தைகளே என்று சொல்லலாம், அல்லது மறுபடியும் பிறந்த என் சிறு குழந்தைகளே. அடுத்ததாக நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லியிருக்கிறதை நாம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எந்த பாவமுமே செய்யவில்லை, நாங்கள் பரிபூரணர் என்று அநேகர் கூறினாலும் நம்மிலே எவரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அடையவில்லை. இதை பற்றி நான் உங்களோடு பேசும்பொழுது இதை குறித்த ஒரு சம்பவம் என் நினைவிற்கு வருகிறது. கூட்டம் ஒன்றிலே பேசிக் கொண்டிருந்தவர் இந்த உலகத்திலே யாருமே பூரணர் அல்லர் என்ற கருத்தை மிகவும் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருந்தார். இறுதியாக அந்த கூட்டத்தை பார்த்து, இங்கே யாராவது ஒரு பரிபூர்ணமான குறைவில்லாத மனிதரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். யாருமே கைகளை உயர்த்தவில்லை. கூட்டத்தின் பின்னாலே இருந்து சற்று குள்ளமான ஒரு மனிதர் கையை தூக்கினார். அப்பொழுது பேச்சாளர் அவரை பார்த்து, நீங்கள் பரிபூர்ணமான ஒரு மனிதனை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த மனிதன் இருந்த இடத்திலேயே எழுந்து நின்று, நான் அவனை பார்த்ததில்லை, ஆனால் அவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது பேசிக் கொண்டிருந்தவர் அவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய பதில் என்ன தெரியுமா? எனது மனைவியின் முதல் கணவர் என்று கூறினானாம். இந்த குடும்பத்தின் சூழ்நிலை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மனிதன் தனது மனைவி சொன்ன அந்த மனிதனை குறித்து எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்மிலே யாருமே இன்னும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை, உயர்த்தப்பட்ட பாவமில்லாத ஒரு நிலைமையை அடைந்ததில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஊழியர் ஒருவர் சொன்ன ஒரு உதாரணத்தையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த ஊழியர் தனது மனைவியோடு கூட தூரமான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியதிருந்தது. எனவே தங்களது சிறிய மகளை பக்கத்து வீட்டிலே ஒப்படைத்துவிட்டு இருவருமாக புறப்பட்டு சென்றார்கள். தங்கள் மகளை அவர்கள் விட்டிருந்த வீட்டிலே 4 பையன்கள் இருந்தார்கள். ஊருக்கு சென்ற கணவனும் மனைவியும் வீடு திரும்பிய பொழுது அந்த மகள் உற்சாகத்தோட தனது தகப்பனாரிடத்திலே வந்து, அப்பா, நான் இருந்த வீட்டிலே 4 பையன்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு நாள் இரவிலேயும் அவர்கள் வீட்டிலே அருமையாக பாடல் பாடி வேதம் வாசித்து ஜெபம் செய்தார்கள். ஒவ்வொரு நாள் இரவிலேயும் அவர்களுடைய தகப்பனார் அந்த பையன்களுக்காகவும் ஜெபித்தார்கள் என்று சொன்னாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவள் தகப்பனார், ஆம், அது மிக அருமையானது, கேட்க சந்தோஷமாயிருக்கிறதே என்று கூறினார். அதற்கு அந்த சிறிய மகள், அப்பா, அவர்கள் என்ன ஜெபித்தார்கள் என்றால், கடவுள் அவர்களுக்கு தந்த அந்த 4 பையன்களும் எந்த தவறும் செய்யாதவர்களாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். என்று கூறினாள். அதற்கு தகப்பனார் ரொம்ப நல்லது என்று கூறினார். அந்த சிறுமி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் தொடர்ந்து, அப்பா, ஆண்டவர் இன்னமும் அதை செய்யவில்லை என்றும் கூறினாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மை குறித்து உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நம்மையும் ஆண்டவர் இன்னமும் பரிபூர்ணமாக்கவில்லை என்பதை ஒத்துக்கொள்வீர்கள். பாவமே இல்லாத பரிபூர்ணமான நிலைமைக்கு இன்னமும் நாம் எட்டவில்லை. இங்கே யோவான் என்ன சொல்கிறார்? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் பாவத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதில்லை. ஒன்று யோவான் 3:9 ஒன்று யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதப்பட்டிருப்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இதன் பொருள் என்னவென்றால், தேவனால் மறுபடியும் பிறந்த எவனும் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. பாவமே அவனது வாழ்க்கையின் பழக்கமாக இருக்கிறதில்லை. வீட்டை விட்டு தூரம் போன இளைய குமாரனும் பன்றியோடு அமர்ந்திருந்த நிலைமையிலிருந்து எழுந்து தனது வீட்டிற்கு திரும்பி போனான். அவன் பன்றி கூட்டிலேயே இருந்துவிடவில்லை. காரணம் என்ன? அவன் ஒரு மகனாக இருந்தான், அவன் பன்றியாக இல்லை. அது மட்டுமல்ல, பிரசங்கியின் புஸ்தகம் 7:20 ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையாகவே கேடான எதையுமே செய்யவில்லை என்று யோசிக்கலாம். ஆனால் நன்மை செய்வதை பற்றியும் சற்றே எண்ணி பாருங்கள். யாக்கோபு 4:17 ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து சொல்லும்பொழுது இரண்டு விதமான பாவங்கள் இருக்கிறது. ஒன்று, செய்யக்கூடாததை செய்வதனாலே உண்டாகும் பாவம். இரண்டாவது, செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருப்பதனாலே உண்டாகிற பாவம். நீங்களும் நானும் வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வெளிச்சத்திலே நடக்கும்பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு எவ்வளவு குறையப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் அவரோடு கூட சரியான ஒரு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். அதே நேரத்திலே தங்களுக்குள்ளே அவருடைய எதிர்பார்ப்பிற்கு குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது. எவ்வளவு சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும் அது தேவனோடு உள்ள உறவை, ஐக்கியத்தை முறிக்கிறதாயிருக்கிறது. ஸ்பர்ஜன் என்ற தேவனுடைய ஊழியர் ஒரு அகலமான சாலையை கடந்து கொண்டிருந்தார். திடீரென்று சாலையின் மத்தியிலே அவர் நின்றுவிட்டார். அதை பார்ப்பதற்கு அவர் ஜெபிப்பது போல தோன்றியது. ஆம், ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார். அவரோடு கூட வந்திருந்த உதவி போதகர் சாலையை கடந்து அடுத்த பக்கத்திலே போய் காத்திருந்தார். ஸ்பர்ஜன் மீண்டுமாக சாலையின் அந்த பக்கத்திலே வந்தபொழுது இந்த உதவி போதகர் அவரை பார்த்து, ஐயா, அப்பொழுது வந்த அந்த குதிரை வண்டி உங்கள் மேலே ஏறி உங்களை நசுக்கி இருக்க வேண்டும். நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தது போல அல்லவா தெரிந்தது என்று கேட்டாராம். அதற்கு ஸ்பர்ஜன், ஆம், நான் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தேன் என்று கூறினார். அதற்கு உதவி போதகர், அது அவ்வளவு முக்கியமான காரியமா என்று கேட்டார். அதற்கு ஸ்பர்ஜன், ஆம், மிக முக்கியமானதுதான். ஏனென்றால் எனக்கும் எனது இரட்சகருக்கும் இடையே ஏதோ மேகம் வந்தது போல நான் உணர்ந்தேன். அதனால்தான் உடனடியாக சாலையை நான் கடந்து வரும் முன்னதாக அதை அப்புறப்படுத்த விரும்பினேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற அநேகரும் தங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தும் ஏன் தேவனோடு தாங்கள் ஒரு நெருக்கமான ஐக்கியம் வைக்க முடியவில்லை என்றும் இயங்குகிறார்கள். பாவமே அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த நெருக்கமான உறவை முறிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், அவர்கள் ரட்சிப்பை இழந்து போகவில்லை, ஆனால் தேவனோடு உள்ள அந்த நெருக்கமான உறவை இழந்து போனார்கள். அதனால்தான் யோவான் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த வாக்கியத்திலே நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒருவன் பாவம் செய்வானானால் என்று சொல்லும்பொழுது நமக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லவில்லை, பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். எனவே இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய ரட்சிப்பானது நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்திலேதான் அடங்கியிருக்கிறது. அவர் அவ்வாறு செய்து முடித்த காரியத்தோடு கூட எந்த ஒன்றையும் நாம் கூட்ட முடியாது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு மரித்து உயிர்த்த அந்த ஒன்றே போதுமானது. என்றாலும் நாம் தொடர்ந்து தேவனோடு ஒரு நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் மேலும் ஒரு காரியத்தை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன? ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இவர் யார்? இவர்தான் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறவர் என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை பாரக்லிட்டாஸ் என்பதாகும். இதே வார்த்தையானது யோவான் சுவிசேஷத்திலே தேற்றரவாளன் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கீழே இங்கே இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனாக இருக்கிறார். பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு தேற்றரவாளனாய், அதாவது பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பரிந்து பேசுகிறவர் என்ற வார்த்தையானது வக்கீல், அட்வொகேட் என்னும் சட்ட ரீதியான வார்த்தையாயிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், உங்களுக்கு உதவி தேவையான ஒவ்வொரு நேரமும் உங்கள் பக்கத்திலே வருகிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நமக்கு பரலோகத்திலே ஒரு அருமையான பிதா உண்டு. எனவே நாம் தவறும் பொழுது நாம் நமது ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை, ஆனால் நாம் ரட்சிப்பை இழந்து போக வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிற ஒருவன் உண்டு. அவன்தான் பிசாசானவன். அவன் நம்மை குறித்து தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகிறவனாயிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 நாம் பார்க்கிறது போல, இரவும் பகலும் அவன் தேவனுக்கு முன்பாக நின்று நம்மை குறித்து குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, யோபுவின் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா? யோபுவை குறித்து பிசாசானவன் தேவனிடத்திலே போய் எப்படி குற்றம் சாட்டினான் இல்லையா? யோபுவை குறித்து அவன் தேவனிடத்திலே சொன்னது என்ன? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷியானோ பாரும் என்று சொன்னான். எனக்கு பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையிலே பிசாசானவன் அப்படி பேசும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்காக மரித்தார். இருந்தாலும் நம்மை குற்றம் சாட்டுகிறவன் அங்கேதான் இருக்கிறான். சில விசுவாசிகள் இவனை குறித்து மிகவும் கவலைப்பட்டுக் கொள்கிறார்கள். அருமையான சகோதரனே, நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறவனை விட நமக்காக பரிந்து பேசுகிறவர் பெரியவராயிருக்கிறார். இதை குறித்து ஒரு பாடலாசிரியர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். நான் செய்த தவறுகளை குறித்து எனக்கு விரோதமாக முறுமுறுக்கும் குரலை கேட்கிறேன். அதையும் எனக்கு தெரியும், இன்னும் 1000 எனக்கு தெரியும். யெகோவா எதையும் காணவில்லை. குற்றம் சாட்டுகிறவன் தொடர்ந்து குற்றம் சாட்டினாலும், வெள்ளத்தைப் போல என் பாவங்களை ஒவ்வொன்றாக எண்ணினாலும், அவனுடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அவர் நிராகரிக்கிறார். கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே அதற்கு பதில் கூறிவிட்டார். இது எத்தனை அருமையான ஒரு பாடல் இல்லையா? இப்பொழுது 1 யோவான் 2:2 பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று சொல்லப்படுவதற்கும், யோவான் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரோமர் எழுதின நிருபத்திலே அது கிருபாசனம் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே கிருபாசனமாயிருக்கிறார். அதுதான் தேவனும் மனிதனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் இடம். இங்கே 1 யோவானிலே அவர் கிருபாதார பலியாய் காண்பிக்கப்படுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், மற்றவர்களுடைய வேதனைகளினாலே நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தப்பட்டு விட்டதே. அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரே நமக்காக கிருபாதார பலியாகவும் அர்ப்பணித்து விட்டார். இங்கே யோவான் யாராவது மனம் திரும்பும் பொழுதோ அல்லது யாராவது தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுதோ அவனுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லவில்லை. பாவத்தை தொலைப்பதற்கான ஒரு சடங்காச்சாரத்தை செய்யும் பொழுது அவர் அதற்காக பரிந்து பேசுகிற ஒருவராயிருக்கிறார் என்றும் சொல்லவில்லை. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திலிருந்தோ, சொன்ன ஒரு தவறான வார்த்தையிலிருந்தோ, மனம் திரும்பும் முன்னதாக அல்லது அதை குறித்து தீமையான ஒரு எண்ணம் தோன்றும் பொழுதே, அந்த பாவத்தை நாம் செய்யும் பொழுதே, பிதாவின் அரியணையின் முன்னாலே நம்மை குற்றம் சாட்டும் சாத்தான் நிற்கும் பொழுதே, இயேசு நமக்காக அங்கே பரிந்து பேசுகிறவராய் நிற்கிறார். இப்படி நமக்காக உண்மை உள்ள பரிந்து பேசுகிற கிறிஸ்து இருப்பதனாலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்த குற்ற உணர்வை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய பிதாவினிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தது போல அறிக்கையிடுதல் என்றால் நாம் தேவனுடைய பக்கத்திலே போய் நின்று பாவத்தை அவர் பார்ப்பது போலவே நாம் பார்த்து அதை அறிக்கையிடுவது. கடவுளுடைய உண்மையான ஒரு பிள்ளை எப்பொழுதுமே கடவுளை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக வாழ்கிறான். இதைத்தான் சங்கீதம் 139:23-24 வசனங்களிலே தாவீது சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இன்றும் யோவான் மூலமாக நீர் நினைவுபடுத்தின அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பரிபூர்ணமானவர்களாக வாழ விரும்பினாலும் இந்த உலகத்திலே நாங்கள் பரிபூர்ணமாக வாழும் நிலையை அடையவில்லை என்பதை நீர் ஞாபகப்படுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனாலும் இப்பொழுதும் உமக்கு பிரியமாய் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற இந்த அருமையான சகோதரனையும் அருமையான சகோதரியையும் நீரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, குற்ற உணர்வோடு இருக்கிற ஒவ்வொருவரும் பாவங்களை அறிக்கை செய்து பிதாவாகிய தேவனோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை மீண்டுமாக ஏற்படுத்திக் கொள்ள கிருபை செய்திடலும். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து, உம்முடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் எங்களுக்காக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வேதனைகளை சுமந்தது மட்டுமல்ல, இன்றும் எங்களை குற்றம் சாட்டும் பிசாசோடு நின்று எங்களுக்காக பரிந்து பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய மாறாத பிரசன்னத்திலே உம்மோடு கூட நடக்க ஒவ்வொரு நாளும் அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-12-21.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன், அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன். சகரியா 13:9 வசனத்தின் பின்பாகும்.